நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 22 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள மிதவாத பிக்குகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் வட்டரக்க விஜித தேரரை தாக்கியவர்கள் அவரது ஆண் உறுப்பின் முன் தோலை நீக்கியுள்ளதாக அவரது வழக்கறிஞர் கூறும் விவரங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்த செய்திகள், வறட்சியை சமாளிக்க மாவிலாறு பகுதி விவசாயிகள் எடுத்து வரும் முயற்சிகள், தென்னிந்தியாவின் புதுச்சேரியில் நடைபெற்ற திருநங்கைகள் திரைப்பட விழா குறித்த ஒரு பார்வை,
திருநங்கைகளை குறித்து பெரும்பாலும் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தினதுக்கு நம்ம தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா காட்டக்கூடிய திருநங்கைகள் இல்ல, உண்மையான திருநங்கைகளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை வேறு சிக்கல்கள் நிறைந்தது
ஆகியவையும் நாகரிக கோமாளிகள் தொடரின் 11 பாகமும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
எகிப்திற்கு 50 கோடி டாலர்களுக்கும் அதிகமான ராணுவ உதவித்தொகையை அமெரிக்கா வழங்கியிருக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே வழங்குவதாக உறுதியளித்து சென்ற ஆண்டம் இஸ்லாமியவாத அதிபர் முகமது முர்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட தொகை இது. அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் ஜான் கெர்ரி எகிப்தின் புதிய அதிபர் அப்துல் ஃபதா அல் சிசியை கெய்ரோவில் சந்தித்த நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. சந்திப்புக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஜான் கெர்ரி, ஐசிஸ் ஆயுதக்குழு என்பது ஈராக்கிற்கு மட்டுமல்லாது மொத்த பிராந்தியத்துக்குமான அச்சுறுத்தல் என்று கூறினார்.
For Egypt, this is also a moment of high stakes as well as a moment of great opportunity. Perhaps the greatest
எகிப்தியர்கள் அனைவரது கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட சிவில் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார்.
ஈராக்கின் மேற்கு மாகாணமான அன்பார் மாகாணத்தில் சுன்னி கிளர்ச்சிக்காரர்கள் மேலும் முன்னேறி இருக்கின்றார்கள். எல்லைக் கடவையான அல் அக்யூம் மற்றும் அனா மற்றும் ரபா நகரங்களை கைப்பற்றிய சில மணி நேரங்களின் பின்னர் முக்கிய நகரான ருட்பா அவர்களின் வசம் வந்திருக்கின்றது. தாக்குதலை அடுத்து அந்த பகுதியிலிருந்து ஈராக்கிய படைகள் பின்வாங்கிவிட்டதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். முழு அன்பார் மாகாணத்தையும் கைப்பற்ற தாம் முயற்சிப்பதாக கிளர்ச்சிக்காரர்களின் பேச்சாளர் ஒருவர் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். அதேவேளை கிளர்ச்சிக்காரர்களின் வசம் இருக்கின்ற திக்ரித் மீது நடத்தப்பட்ட அரசாங்க வான் தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. 40 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அரசாங்க தரப்பு கூறுகின்றது. ஆனால் பெட்ரோல் நிலையம் ஒன்று தாக்குதலுக்குள்ளாகி பொதுமக்களே உயிரிழந்ததாக நேரில் பார்த்தவர்களை ஆதாரம் காட்டி இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது.
ஈராக்கில் அமெரிக்காவோ வேறு எந்த நாடுமோ தலையிடுவதை தான் கடுமையாக எதிர்ப்பதாய் ஈரானின் அதியுயர் தலைவர் அயத்துல்லா அலி ஹமெனே கூறியிருக்கின்றார். ஈராக்கில் ஏற்பட்டிருக்கின்ற கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வல்லமை அந்நாட்டின் அரசாங்கத்துக்கும் மத தலைவர்களுக்குமே இருக்கத்தான் செய்கிறது என அயத்துல்லாவை மேற்கோள் காட்டி ஈரான் அரசு செய்தி ஊடகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதனிடையே பிராந்தியத்தில் இருக்கின்ற எண்ணெய் வளமிக்க நாடுகள் தமது செல்வ செழிப்பை பயன்படுத்தி ஈராக்கின் கிளர்ச்சிக்காரர்களுக்கு நிதி வழங்குவதை ஈரானின் அதிபர் ஹசன் ருஹானி விமர்சித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவையும் கத்தாரையும் மறைமுகமாக குறிப்பிட்டு சொன்ன அதிபர், ஆயுததாரிகள் அந்த நாடுகளையே இலக்கு வைப்பார்கள், எனவே பிற்காலத்தில் அவர்களின் கொள்கை அவர்களுக்கே பாதகமாக முடியும் என எச்சரித்திருக்கின்றார்.
பாகிஸ்தானின் ஹைபர் மற்றும் வடக்கு வாசிரிஸ்தான் பிராந்தியங்களில் சண்டை காரணமாக 3 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தீவிரவாதிகளின் மறைவிடங்களை இலக்கு வைத்து நடத்தப்படுவதாக பாகிஸ்தான் அரசாங்கத்தினால் கூறப்படுகின்ற வான் தாக்குதல்களை உள்ளடக்கிய ஒருவார கால இராணுவ நடவடிக்கை அடுத்து இது நடந்திருக்கின்றது. பெருமளவிலான மக்கள் வெளியேற்றம் மனிதனை அவலத்துக்கு இட்டுச் செல்லும் என்று செய்தியாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். பன்னு எனும் இடத்தில் பாதுகாப்பு சோதனைக்காக ட்ரக்குகளும் பஸ்களும் கால்நடையாக வந்த குடும்பங்களும் வெயிலில் நிறைய நேரம் காத்து கிடப்பதால் பலர் இறந்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன. இடம்பெயர்ந்து வருகின்ற சிறார்களில் பலர் என்றும் போலியோ தடுப்பு மருந்துகளை இதுவரை எடுத்திராத காரணத்தினால் போலியோ பரவும் அபாயம் குறித்தும் அச்சம் எழுந்திருக்கின்றது.
தாய்லாந்தில் சிவில் அரசாங்கத்தை அதிரடி ஆட்சி கவிழ்ப்பின் மூலம் அகற்றிவிட்டு அதிகாரத்தை இராணுவ ஆட்சியாளர்கள் கையில் எடுத்து சரியாக 1 மாதமாகும் நிலையில் மாற்றுக் கருத்தை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். எதேச்சதிகார ஆட்சியில் நடக்கும் விஷயங்களை கதைக்கருவாக கொண்ட ஜார்ஜ் ஆர்வெல்லின் புதினம் ஒன்றை வைத்திருந்தமைக்காக பாங்காக்கில் மாணவன் ஒருவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொதுவிடத்தில் ஒன்றாக சாப்பிட்டு மிதமான வகையில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக உணவு வாங்கிச் சென்ற மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
ஆப்கானிஸ்தானில் ஒரு மூத்த அதிகாரி வாக்குப்பட்டியலை நிரப்புமாறு உத்தரவதை காண்பிக்கும் வெளிநாடுகளை ஆப்கான் தேர்தல் அதிகாரிகளுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அவை குறித்த விசாரணைகளை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. 4 மாநிலங்களில் இருக்கின்ற அந்த ரகசிய வெளிநாடா பதிவுகள் வேட்பாளர்களுடன் அப்துல்லா அப்துல்லா அவர்களின் ஆதரவாளர்களால் பகிரங்கப்படுத்தப்பட்டவையாகும்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் மிதவாத பௌத்த அமைப்பு என்று கருதப்படும் ஜாதிக பலசேனாவின் பொதுச் செயலாளர் வட்டரக்க விஜித தேரர் கடந்த வாரம் தாக்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் அவரை தாக்கியவர்களால் அவருக்கு பலவந்தமாக ஆண் உறுப்பின் முன்தோல் நீக்கப்பட்டுள்ளதாக அவரை இன்று சந்தித்துள்ள அவரது வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சீவகன்.
அவருடைய உடலில் வெட்டுக்காயங்கள் இருக்கின்றன. தனக்கு முஸ்லிம்களுக்கு செய்யப்படுவது போல சுண்ணத்தேனப்படுகின்ற விருத்த சேசனம் அவர்களால் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஆனால் நாங்கள் அந்த பகுதியை பார்க்கவில்லை. பிளேடினால் அவர்கள் தனக்கு சுண்ணத்தை செய்ததாக பிக்கோ எங்களிடம் கூறினார் என்றார் ராஜபக்ச. அதாவது வட்டரக்க விஜித தேரருக்கு விருத்த சேசனம் செய்ய அவரை கடத்தியவர்கள் முயற்சித்ததாக அவர் கூறினாரா என்று கேட்டதற்கு பதிலளித்த சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச, அவர்கள் செய்ய முயற்சிக்கவில்லை, முழுமையாக விருத்த சேசனம் செய்துவிட்டார்கள் என்று அவர் கூறினார் என்றார். இலங்கையில் சில பௌத்த பிக்குமார் கடும்போக்குடன் செயற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் வட்டரக்க விஜித தேரர் அவர்கள் ஒரு மிதவாத பிக்குவாக கணிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாக கடும்போக்கு பௌத்த பிக்குமார் அவரை விமர்சித்து வருகின்றார்கள். அலுத்கொம பகுதியில் முஸ்லிம்களுக்கு எதிராக கடும்போக்கு பௌத்த அமைப்பின் ஆதரவாளர்களால் தாக்குதல் நடத்தப்பட்ட மறுதினம் வட்டரக்க விஜித தேரரும் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் தெருவில் கிடக்க காணப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சில பிக்குமாரே தன்னை தாக்கியதாக அவர் கூறியதாக அவரது சட்டத்தரணி முன்னதாக பிபிசியிடம் கூறியிருந்தார். மலம்பெவியில் தலஹெனவில் தான் கடத்தப்பட்டது முதல் மயக்க நிலையை தான் எட்டவில்லை என்றும் தன்னை கடத்தியவர்கள் ஒரு வேனில் தன்னை கொண்டு சென்றதாகவும் அவர் கூறினார். இந்த தாக்குதலுக்கு அவர் பொதுவேலசேன அமைப்பையே எப்பொழுதும் குற்றம் சாட்டுகின்றார். அது உண்மையான்று எமக்கு தெரியாது. ஆனால் அவர் தன்னை தாக்கியது பொதுவேலசேனாதான் என்று கூறுகின்றார். அவருடைய தலை மற்றும் உடலில் இருக்கின்ற காயங்களையும் நான் பார்த்தேன் என்றார் வட்டரக்க விஜித தேரரின் சட்டத்தரணியான நாமல் ராஜபக்ச.
இதனிடையே தலைநகர் கொழும்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த ஞாயிறன்று களுத்துறை மாவட்டம் அலுத்கம பகுதியில் முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன் செயல்களை கண்டித்து வடக்கே யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உட்பட பலர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ள நிலையில் அதில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
நாட்டின் தென்பகுதியில் அலுத்கம பேருவளை பிரதேசங்களில் கடந்த வாரம் இடம்பெற்ற வன்முறைகளை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக தமக்கு உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த அச்சுறுத்தல் தொலைபேசி வழியாக விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதுபற்றி கிளிநொச்சியில் உள்ள காவல்துறையினரிடம் தான் முறையிட்டிருப்பதாகவும் ஸ்ரீதரன் அவர்கள் பிபிசி தமிழசியிடம் கூறினார்.
கடந்த 20ஆம் தேதி அலுத்கம பேருவளை தர்கா நகர் போன்ற இடங்களில் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் மற்றும் சொத்து அழிவுகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தை திசை திருப்பும் வகையிலே ஒரு அனாமதேய தொலைபேசி ஊடாக நேற்றைய தினம் என்னிடம் தொடர்பு கொண்ட ஒருவர், நீங்கள் முஸ்லிம்களுக்கு சார்பாக அல்லது முஸ்லிம்களுக்கு கவலை தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு அறிக்கைகளை விடுத்தால் அல்லது அவர்களுக்கு சார்பாக போராட்டங்கள் நடத்தப்பட்டால் நீர் உட்பட ஒரு அமைச்சர் மற்றும் கூட்டமைப்பிலே உள்ள சிலரை நாங்கள் ஒரு கிழமைக்குள் கொலை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அல்லது தூக்கப்படுவீர்கள் என்று அவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார். அதனை விட அவர் தொடர்ந்து தூஷண வார்த்தைகளாலும் அவர் தொடர்ந்து முஸ்லிம்களுக்காக பேசிய தொடர்பாக பேசிக்கொண்டே இருந்தார். நான் அவருடைய குரலும் அவர் பேசிக்கொண்ட விடயங்களையும் அடிப்படையாக வைத்து நான் பார்க்கிற போது அவர்கள் ஒரு ராணுவ அல்லது போலீஸ் புலனாய்வோடு சேர்ந்தவர்கள் அல்லது ராணுவத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒட்டுக்குழுக்களைச் சேர்ந்தவர்களுடையதாகவே என்னால் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நான் நேற்றைய தினம் கிளிநொச்சி பொலிஸ் நிலையத்திலே இந்த தொலைபேசி இலக்கத்தையும் சமர்ப்பித்து ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றேன். அவர்கள் ஒரு வாரத்திற்குள் நீதிமன்ற ஆணையோடு தாங்கள் அதனை கண்டுபிடித்து தருவதாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள். இதற்கிடையில் ஞாயிறு விடுமுறையை அடுத்து இன்று யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டிருந்த வர்த்தக நிலையங்களின் முன்னால் துண்டு பிரி சுரங்கள் வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இனவாத பிரச்சனையை தூண்டிவிடும் வெளிநாட்டு தீய சக்திகளின் முயற்சிகளுக்கு இடமளிக்க வேண்டாம் என்று அந்த துண்டு பிரசுரத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமாதானத்தை விரும்பும் சிங்கள தமிழ் முஸ்லிம் ஒன்றுபட்ட பொது அமைப்பு என்ற அமைப்பினாலேயே இந்த துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்திய இலங்கை செய்திகள் தொடரும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் இறுதிகட்ட போர் தொடங்கிய இடமாக கருதப்படும் திருகோணமலை மாவட்டம் மாவிலாறு பகுதியில் கடும் வறட்சி காரணமாக விவசாயிகள் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக பல்லின சமூகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்றாக இணைந்து பிரச்சினைக்கான தீர்வு காணும் ஒரு முயற்சியில் இறங்கியுள்ளார்கள் என்று கூறுகின்றார் நமது கிழக்கு இலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் நிலவும் வறட்சி நிலை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் வேளாண்மை செய்கை அழியும் ஆபத்தில் இருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார்கள். குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர், சேருவில மற்றும் பெருகல் பிரதேசங்களில் சுமார் 22,000 ஏக்கர் நெல் வேளாண்மை செய்கை நீரின்றி அழியும் ஆபத்தை எது நோக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது.
பயிரெல்லாம் பாடிக்கொண்டிருக்கு. அதிகமான விவசாயிகள் அந்த பள்ளங்கள்ல அல்லது தேங்கி நிற்கிற நீர்களை வாட்டர் பம்ப் போட்டு நீர் பம்பிகளை போட்டு வயலில் திரைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நீரும் இன்னும் சிறிது நாட்கள்ல இல்லாம போனா அந்த நெற்றைகளுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும்.
நாங்க செய்யப்பட்ட காணியில 50% காணிகள் நீர் இல்லாம வறட்சியின் காரணத்துல தீர்ந்து விவசாயிகள் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சார். இதுவரைக்கு இதனால எங்களை விவசாயம் கைவிட்டு போற அளவுக்கு மனம் வந்து போயிருக்கிறோம்.
இந்த பிரதேசங்களில் மாவிலாறு நீரை நம்பி வேளாண்மை செய்கையில் ஈடுபட்டுள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் விவசாயிகள் கூட்டாக தமது நெல் வேளாண்மை செய்கையை அழிவுகளிலிருந்து பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளதை அங்கு காண முடிகின்றது. மூதூர் கடலை நோக்கி செல்லும் மகாவலி கங்கை நீரை மறைத்து மாவிலாறு திருப்புவதற்காக கண்டைக்காடு என்னுமிடத்தில் மண்மூடைகளை அடிக்க வருகின்றார்கள். தமது பிரதேச விவசாயிகளின் இந்த முயற்சி பற்றி விவரிக்கின்றார் விவசாயியான பி. மதிபாலசிங்கம்.
மூதூர் கடலை நோக்கி ஓடுகின்ற மகாவலி ஆற்றினுடைய ஒரு கிளைதான் கண்டக்காட்டிலேயே தெரிகிறது. அந்த மகாவலியினுடைய கிளை இரண்டு கிளைகளாக ஒன்று பெருகலிலும் அடுத்தது மூதூரிலும் கலக்கிறது. இந்த பெருகல் பகுதி ஊடாக வருகின்ற கங்கையில் தான் இந்த மாவிலாறு பகுதி அமைந்திருக்கிறது. இந்த மாவிலாறு பகுதிக்கு நீரை கொண்டு வருகின்ற கிளை நதி அந்த கண்டக்காடு என்னும் இடத்துல தீந்து வருகிறது, கோடை மாதிரி வருகிறது. அந்த கண்டக்காட்டு பகுதியில இருந்து நேரடியாக மூதூர் நோக்கி செல்லுகின்ற அந்த மகாவலி ஆற்றை ஓரளவு பரவல் சார்ந்த இடமாகத்தான் இருந்து இருக்கிறது. அந்த இடத்தை குறுக்காக தடை செய்து அதில் உயர்கின்ற நீரை வெறிகளை நோக்கி வருகின்ற செங்கையிலே விடுகிறார்கள். அந்த வெறிகளை நோக்கி வருகின்ற நீர் மாவிலாறிலே தடை செய்யப்பட்டு விவசாயிகளுடைய விவசாயத்துக்கு வழங்கப்படுகிறது. வழக்கமாக இதுதான் நடைமுறை. மாவிலாற்றிலே மேலதிகமாக இருக்கின்ற நீரைத்தான் பெருகலாற்றிலே திறந்து விடுவார்கள். ஆனாலும் இந்த முறை பெருகலாற்றில் திறப்பதற்கு கூட நீர் இல்லாத ஒரு நிலை மாவிலாற்றிலே காணப்படுகிறது. இது மாவிலாற்றினுடைய நிலைமை. மாவிலாற்றிலிருந்து விவசாயிகளுக்கு நீர் விநியோகிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த கண்டக்காடு என்னும் இடத்தில் மூதூர் கடலை நோக்கி ஓடுகின்ற மகாவலி கிளைப்பகுதி முற்றாக தடை செய்யப்பட வேண்டும். தடை செய்யப்படுகின்ற போது நீரினுடைய மட்டம் உயர்ந்து மாவிலாற்று மதகை நோக்கி ஓடிவரும். ஓடி வருகின்ற போது விவசாயிகள் தங்களுடைய வயல்களுக்கு நீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்
என்று தெரிவித்த அவர், இந்த முயற்சி கூட எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று உறுதிபட கூற முடியாது என்றும் இங்கு கூறுகின்றார்.
நீர்ப்பாசன திணைக்களம் விவசாய சம்மேளனங்களை அழைத்து மண்மூடைகளை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அல்லது நாளை அந்த மண்மூடை மிதக்கும் பணி பூர்த்தியடைய இருக்கிறது. அதன் பிற்பாடு நீர் வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் எந்த அளவு சாத்தியப்படும் என்று நாங்கள் அதை உண்மையாகவே நினைக்கவில்லை. இப்பொழுது பயிர் வேளாண்மையுடைய நிலைமை மேல் கதிரெல்லாம் மாறிவிட்டது. இந்த நிலையில் மீள நீர் பாய்ச்சிருந்த போது இப்பொழுது அந்த மீண்டும் அது தலைத்து தன்னுடைய கதிரை வெளியே தள்ளுகின்ற போது மிக சிறிய கதிராகத்தான் இருக்கப் போகிறது. இதனால் விவசாயிகளுடைய விவசாயம் விளைவுடைய நிலைமை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் நீர்ப்பாசன திரைக்களத்தின் மீதும் திட்டமில்லை, அரசாங்கம் மீதும் திட்டமில்லை இதில். ஆனாலும் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் மாறி மழை பொய்த்து போனதுதான்
என்றும் குறிப்பிட்டார் ஈச்சிலம்பத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயியான பி. மதிபாலசிங்கம்.
மட்டக்களப்பில் இருக்கும் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. முதல் முறையாக தென்னிந்திய மாநிலமான புதுச்சேரியில் நடைபெற்ற திருநங்கையர் திருவிழா இன்று முடிவடைந்துள்ளது. முன்னர் சிறிய வகையில் இப்படியான முயற்சிகள் நடைபெற்றிருந்தாலும் இரண்டு நாட்கள் திருநங்கையர்களை மையப்படுத்தி முழுமையாக நடைபெற்ற திருவிழா இதுதான் என்று கருதப்படுகின்றது. இந்த திரைப்பட விழா குறித்து அதன் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான பரசுராமன் அவர்களிடம் கேட்டார் சாதாத்.
ரெண்டு நோக்கத்துக்காக இந்த திரைப்பட விழாவை நடத்துறோம். ஒன்னு வந்து பொதுமக்களுக்கு வந்து திருநங்கை குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காகவும், இரண்டாவது திருநங்கைகளை வந்து மற்றவர்களோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பொது நிலைக்கு அவங்களையும் பழக்கப்படுத்துறதுக்காகவும், இந்த ரெண்டு நோக்கத்துக்காகவும் இந்த திருநங்கை திரைப்பட திருவிழாவை இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை வந்து ரெண்டு அமைப்புகள் வந்து சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு திருநங்கைகளுக்காகவே செயல்படக்கூடிய இந்த சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பு என்பது, இன்னொன்னு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய இந்த புதுச்சேரி திரைப்பட இயக்கமும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்கோம். ரெண்டு நாள்
இந்த மாதிரியான நோக்கத்துல இந்த மாதிரியான தலைப்புல நடக்கிற முதல் திரைப்பட திருவிழா இதுதானா, இல்ல இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான திரைப்பட திருவிழாக்கள் நடந்திருக்கு?
சேலத்திலையும் மதுரையிலையும் சில மணி நேரங்கள் நடந்ததா தகவல் இருக்கு. சேலத்துல இந்த பிப்ரவரி மாதமும் மதுரையில ஒரு முறையும் இந்த மாதிரி திருநங்கைகள் குறித்த சில திரைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இது புதுச்சேரியில இதுதான் முறைமுறை, அதுவும் இந்த இரண்டு நாள் நடத்துவதும் இதுதான் முதல் முறை.
என்ன மாதிரியான திரைப்படங்கள் இந்த திரைப்பட திருவிழால பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது?
இந்த திரைப்பட திருவிழாவில வந்து மொத்தம் 18 படங்கள் போடப்பட்டு வருது. அதுல வந்து 3 விதமான படங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு திரைப்படமே போட்டிருக்காங்க, திருநங்கைகளுடைய வாழ்க்கையை வைத்து எடுக்கக்கூடிய நர்த்தகி அப்படின்ற ஒரு விஜயபத்மா அவங்க இயக்குன ஒரு திரைப்படம், முழுநீள திரைப்படமும் வெளி போட்டு காமிக்கப்பட்டிருக்கு நேற்று. அது போக குறும்படங்கள், ஆவணப்படங்கள், எல்லா படமுமே முழுக்க முழுக்க திருநங்கைகள் குறித்து அவங்களுக்கான மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க என்பது, அப்புறம் அவங்களுடைய சடங்கு முறைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் குறித்த படங்கள் தான். எல்லாமே முழுக்க முழுக்க திருநங்கைகள் குறித்த படங்கள் தான். இதுல வந்து சில படங்கள் திருநங்கையரே இயக்கின படங்களையும் இதுல காமிச்சிருக்கோம்.
இந்த படங்களுக்கு அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து பெரிய அளவுல பாத்திருப்பாங்கன்னு நம்புறேன்.
ஆமா ஆமா.
பொதுமக்களிடமிருந்து இந்த திரைப்படங்களை பார்க்கறதுல எவ்வளவு ஆர்வம் இருந்தது? நிறைய பொதுமக்கள் வந்து இந்த திரைப்பட விழாவில காண்பிக்கப்பட்ட படங்களை பார்த்தாங்களா?
திரைப்பட விழாவில நாங்க வந்து ஒரு 300 பேர் எதிர்பார்த்தோம். ஆனா சில நேரங்கள்ல 500 பேர் வர இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல்னா, திருநங்கைகளை பொறுத்தவரை வந்து ஒரு 100-150 பேரை வந்து பார்க்க முடிந்தது. சகோதர அமைப்பை சேர்ந்த வேறு பாலின சிறுபான்மையினரும் அதுல வந்திருக்கிறாங்க. அதனால இவ்வளவு பேர் பொதுமக்கள் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு துல்லியமா கணிக்க முடியல. இருந்தாலும் நாங்க 100-150 பேர் பொதுமக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதை விட கூடவே, எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பொதுமக்கள் கலந்துகிட்டதான் நினைக்கிறேன்.
இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருநங்கையர்னா அவங்கள வந்து குறிப்பிட்ட ஒரு அடையாளப்படுத்தும் விதமாக காண்பிக்கிற சூழ்நிலை, அதாவது வந்து படத்தோட கதாநாயகனுக்கு தர்ம சங்கடமாக ஒரு சிரிப்பை வரவழைக்கிற ஒரு சீனில் அவங்கள காட்டுறது, இல்லைன்னா ஒரு பெரிய நாயகர் இருக்காருன்னா அவருக்கு நடிக்க தெரியும்னு காட்டுறதுக்காக அவருடைய ஒரு மாறு வேடத்தில் வந்து அவர் திருநங்கையராக வர்றது, இப்படி காட்டுற ஒரு போக்கு தான் இருக்குதே தவிர, அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அவங்களும் மனுஷங்க அப்படின்னு சொல்கிற விதமான கதைக்கரு கொண்ட படங்கள் வராத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன?
ஆமா, அது 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 மோசமான சூழ்நிலை தான். திருநங்கைகளை குறித்து பெரும்பாலும் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தினதுக்கு நம்ம தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து திருநங்கைகளை தவறாக தான் பல்வேறு சூழ்நிலையிலையும் தமிழ் சினிமாக்கள் சித்தரிச்சுட்டு வந்திருக்காங்க. குறைந்த அளவு சித்தரிச்சா கூட அவங்க அதை வந்து நல்ல முறையில சித்தரிக்கல. அதனாலே தான் பல நேரங்கள்ல ஒரு திருநங்கைகளை பற்றி நல்ல விதமாக சித்தரித்து அவங்களுடைய உண்மையான பிரச்சனைகளை காண்பிக்கின்றதுக்காக நிறைய குறும்படங்கள் இப்போ எடுக்கப்படுது. நிறைய ஆவணப்படங்கள் திருநங்கைகளை பற்றி எடுக்கப்படுது. தமிழ் சினிமா காட்டக்கூடிய திருநங்கைகள் இல்லை, உண்மையான திருநங்கைகளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை வேறு சிக்கல்கள் நிறைந்தது அப்படி.
புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்க தலைவரும் ஏற்பாட்டாளர்கள் ஒருவருமான பரசுராமன். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் தாலிபான்களுக்கு எதிரான தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு.
வடக்கு வசிரிஸ்தானில் தாம் ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது முதல் அங்கிருந்து 200,000+ அதிகமான மக்கள் தமது இருப்பிடங்களை விட்டு தப்பியோடியிருப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கம் கூறுகின்றது. பாகிஸ்தானின் வான் தாக்குதல்களில் 200 பேர் வரையிலான தாலிபான்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. கையில் கிடைத்த தமது சில உடைமைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கில் மக்கள் ஓடி வருவதை வடமேற்கு பாகிஸ்தானிய நகரான தன்னுவுக்கு சென்ற எமது செய்தியாளர் சாசேப் ஜிலானி அவர்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றார். அவருடன் பேசியவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஏற்கனவே அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும், ஆனால் அரசாங்க தாக்குதலில் பொதுமக்கள் தான் இலக்கு வைக்கப்படுவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அளவுக்கு அதிகமாக நெருக்கி அடித்துக் கொண்டு இந்த வாகனங்களில் வருகின்ற மக்களுக்கு இனி தமது விதி என்னவென்று தெரியாது. இராணுவத்தின் வான் தாக்குதலில் தப்புவதற்காக வடக்கு வசிரிஸ்தானில் இருந்து குடும்பங்கள் ஓடி வருகின்றன. உணவு தண்ணீரின்றி பல மணி நேரம் இவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். போக்குவரத்துக்கு கொடுக்க பணம் இல்லாதவர்கள் மூட்டை முடிச்சுகளை சுமந்து பல மைல்களை நடந்துதான் கடக்க
வேண்டும்.
தனது குடும்பத்தை துளைத்துவிட்டு தேடுகின்ற பலரில் இவரும் ஒருவர். தமது அரசாங்கம் தமக்கு துரோகம் செய்துவிட்டதாக அவர் கூறுகின்றார். இராணுவ நடவடிக்கை குறித்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். அரசாங்கம் அப்பாவி மக்களை, பெண்களை, குழந்தைகளை மாத்திரம் கொள்வதாக அவர் கூறுகின்றார். இது தலிபான்களுக்காக அல்ல, பாகிஸ்தான் அரசாங்கம் தனது எஜமானர்களை திருப்திப்படுத்தவே இதை செய்வதாகவும் அவர்
குறிப்பிடுகின்றார்.
இராணுவ தாக்குதல் நடக்கும் இடங்களில் வெப்பத்தினாலும் தண்ணீர் இல்லாமலும் பல குழந்தைகள் இறந்துவிட்டன
என்றார் அவர். தீவிரவாதிகளின் மறைவிடங்களை மாத்திரம் இலக்கு வைப்பதற்காக தாம் மிகவும் கவனமாக செயற்படுவதாக பாகிஸ்தானிய அரசாங்கம் கூறுகின்றது. கடந்த பல ஆண்டுகளாக வடக்கு வசிரிஸ்தானை தலிபான்கள் மற்றும் அல்கைதாவுக்கான பதுங்கிடமாகவே உலகம் பார்க்கின்றது. ஆனால் இந்த மக்களுக்கும் தாய்
மண்ணதுதான்.
எங்களுக்கு இராணுவத்துடனோ தாலிபான்களுடனோ எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் பொதுமக்கள், இரு தரப்பாலும் துன்பப்படுகின்றோம். பொதுமக்கள் என்கின்ற வகையில் நான் மிகவும் சிரமப்படுகின்றேன்.
வடக்கு வசிரிஸ்தானின் இராணுவ நடவடிக்கையின் ஆரம்ப நாட்கள் தான் இவை. இதுவரை இராணுவ முதல்களை இராணுவம் பூரணமாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. அந்த நடவடிக்கைக்கு பரந்துபட்ட அரசியல் மற்றும் பொதுமக்கள் ஆதரவும் கிடைத்திருப்பது போலவே தெரிகின்றது. ஆனால் சண்டை மும்முரமடைந்து பெருமிழப்புகள் ஏற்படத் தொடங்கினால் அந்த நிலைமை மாறலாம். ஆனால் இந்த மக்கள் தமக்கு ஒரு ஒதுங்கிடத்தை தேடி தமது வாழ்க்கையை கௌரவமாக மீண்டும் கட்டியெழுப்ப என்ன வழி என்பதுதான் இப்போதைக்கு இங்கு மிகவும் முக்கியமான கேள்வி.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவை பற்றி கூறும் தொடர், தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
பாடுபாடி அழகான சிதையோடு வந்தானையா, பாடுபாடி பாடுபாடி அழகான சிதையோடு.
குரலை குழையச் செய்து, குரலை மாற்றி நகைச்சுவை வசனங்களில் தனிப்பாணியை உருவாக்கி கொண்டவர் டி எஸ் பாலையா என்றார். அவரை விட மேலும் பல மடங்கு தனது குரல் வளத்தை கொண்டு குரலின் ஏற்ற இறக்கங்களை காட்டி நடித்து புகழ்பெற்றவர் எம் ஆர் ராதா. இவர் பெரும்பாலும் வில்லனாகவே நடித்தார். ஆனால் எம் ஆர் ராதா என்ற வில்லனிடம் வெறுப்பு ஏற்பட்டதே இல்லை, மாறாக மக்கள் சிரித்தார்கள். இவர் நடிப்பில் வில்லத்தனத்தை விட நகைச்சுவையே அதிகம் ததும்பி வழிந்தது. கருணாநிதி போன்ற வசனகர்த்தாக்களின் யதார்த்தத்துக்கு புறமான அடுக்குமொழி வசனங்களை நடிகர்கள் பேசி நடித்து கொண்டிருந்த காலத்தில், அதாவது எழுத்து தமிழிலே பேசி நடிகர்கள் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இயல்பான மொழி நடையில் பேசி நடித்தார் எம் ஆர் ராதா. நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் புரட்சிகரமான கருத்துக்களை கூறினார். படிக்காதவர் என்றாலும் கூட ஆங்கில சொற்களையும் தயக்கமின்றி கலந்து பேசினார். அது இயல்பாக வந்தது. இவரும் நாடக மேடையிலிருந்து வந்தவர்தான். திரைப்படங்களில் புகழ்பெற்ற பின்னரும் நாடகங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார். இவருடைய நாடகங்களில் அன்றாட நாட்டு நடப்புகளை, அன்றைய தினம் நடந்த நிகழ்வுகளை, அரசியல் அவலங்களை, சமூக அவலங்களை அலசுவார். நையாண்டியும் நக்கலும் மிகுந்த நகைச்சுவை அவருடையது. திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை நாடகங்களின் மூலம் பரப்பினார். வில்லனானாலும் மக்களால் அவருடைய பாத்திரத்தை வெறுக்க முடியாது என்ற நிலை நிலவியது. இரத்த கண்ணீர் படத்தில் ஒரு காட்சி. வெளிநாட்டிலிருந்து திரும்பும் இளைஞன் மோகனாக நடித்தார், கதாநாயகனாக நடித்தார். ஆனால் அந்த கதாநாயகன் பாத்திரம் எதிர்மறையான பாத்திரம். பெண்பித்தனாக கொண்ட மனைவியை துறந்து வேசியருடன் திரிந்து பின்னர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக நடித்தார். கடைசியில் அருவருக்கத்தக்க பிச்சைக்காரனாக ஒரு வீட்டு திண்ணையில் உணவு பிச்சை கேட்டு நிற்கும் அவல நிலையிலும் நையாண்டியும் கிண்டலமாக பேசுவதை கவனியுங்கள்.
பிச்சைக்கார பயன்றான் இவன் குபேர மச்சான். போட்டி தூக்கின வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன், நான் ஒண்ணும் தூக்காம சோறு வாங்குறேன், உன்னை விட பெரியவன் தான் போட.
நீ இப்படி பேசுறதுனாலதான் கடவுள் ஒண்ணு எப்படி ஆச்சு வச்சிருக்கான்.
கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதச்சி தள்ளுவான். இந்த பயலுக்கு
அதனப்பா அது
திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கண்ணத்துல
போட்டுக்குவான். அக்கினி
பகவான கண்ணத்துல போட்டுக்கிறீங்க. வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்ப என்ன வாயிலையும் வயிற்றுல ஏண்டா அடிச்சுக்கிற, அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டி அவனடா பக்தன்.
அவர் வசனங்களை அலட்சியமாக பேசுவது போல இருக்கும். அவருடைய கேலியான கிண்டல் கலந்த அலட்சிய வசனம் பல அர்த்தங்களுக்கு நம்மை இட்டுச் செல்லும். அவருக்கென்று எழுதப்பட்ட வசனங்களை பிறர் படிக்க சொல்லி கேட்பார். பின்னர் அவருக்கே உரிய பாணியில் அந்த வசனங்களை பேசுவார். பல சமயங்களில் சொந்த வசனங்களையே பேசுவார். கரகரப்பான குரலில் திடீரென்று குரலை உயர்த்தி பேசுவார். உடனே கீழே இறக்கி பேசுவார். இதனால் வசனங்கள் உயிர் பட்டு திகழ்ந்தன.
இங்கிலாந்துல பிறந்து அமெரிக்காவில வளர்ந்து சிங்கப்பூர்ல வந்து
அலங்காநல்லூருக்கு இப்ப பொறுக்க வந்திருக்கு.
வார்த்தையில அடிக்கிறேன்டா நொடி போல. ஏண்டா அடுத்தாடி
அவருடைய நடிப்பு மிகையான நடிப்பு என்று பலர் கூறுவார்கள். உண்மைதான். என்றாலும் அந்த மிகை நடிப்பும் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது அலுப்பு தட்டாத வகையில் இருந்தது. வசனம் பேசும்பொழுது திடீரென்று உச்சஸ்தாயிக்கு போய் கிரீச்சிடுவார். அடுத்த கணமே அடித்தொண்டைக்கு இறங்கி வந்து விடுவார். பேசும்போது முகபாவங்களில் மிக மிக அதிகமான கோணங்கித்தனத்தை காட்டுவார். பாவ மன்னிப்பு என்று ஓர் படம், சிவாஜி, சாவித்ரி, ஜெமினி கணேசன், எஸ் வி சுப்பையா, டி எஸ் பாலையா என்று அத்தனை பேரும் மிக மிக சிறந்த நடிகர்கள். ஆனால் படம் முடிந்து வெளியே வரும்பொழுது நம் நினைவை முற்றிலுமாக ஆக்கிரமித்திருப்பவர் ஆளவந்தார் என்ற வில்லனாக நடிக்கும் எம் ஆர் ராதா மட்டுமே.
இந்த பசங்களை கையில போட்டுக்கிட்டு இனிமே நீயாவது தலைவன் அவருக்கு பாரு. பசங்க கிட்ட ஓட்டு
இருக்கு. நீங்க நல்லா இருக்க
வயிற்றுச்சலோட சொல்றாரா உண்மையா சொல்றாரு? எப்படியோ ஐயர் வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருது இல்ல. வாயால கேட்டு கூட்டோட கைலாசம் ஆயிட்டானுங்க. தொலைச்சுட்டா
இல்ல நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிரந்தர விரோதம் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க.
யாரு இது அசரீர் பேசுதா? ஒண்ணுமே புரியலையே.
தங்க நீ இருக்கிற உங்க அம்மா செத்து போய் எங்கயோ ஓடிட்டேன்ல சொன்னாங்க. நீ எங்க சாயிபுங்களோட சேர்ந்துட்டியா?
திரைப்பட ஆய்வாளர் அரந்தை மணியன் கூறுகிறார்,
எம் ஆர் ராதா இருந்து முதல் 5 படங்களில் கதாநாயகனாக நடித்து அதற்கு பிறகு சரியான வாய்ப்புகள் இல்லாமல் அவர் திரும்பவும் நாடக மேடைக்கே போய்விட்டு 1954 ரத்தக்கண்ணீர் நாடகம் படமாக்கப்பட்ட போது மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தார். அவர் மறுபடியும் திரைப்படங்கள் நடிக்க தொடங்கினார். அவர் வந்து நகைச்சுவை நடிகராக இருந்திருக்கிறார், வில்லனாக இருந்திருக்கிறார், நகைச்சுவை கலந்த வில்லனாக இருந்திருக்கிறார். நாகேஷ் எப்படி ஒரு காலகட்டத்தில் நாகேஷ் இல்லாத படங்களே இல்லை என்ற ஒரு நிலை இருந்ததோ, அதே போல் எம் ஆர் ராதா இல்லாத படங்களே இல்லை என்ற ஒரு நிலை ஒரு காலத்தில் இருந்தது. சொல்லப்போனால் எம் ஆர் ராதா நடிக்க தொடங்கிய பிறகு கிட்டத்தட்ட 10 நகைச்சுவை நடிகர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. அந்தளவுக்கு அவர் வந்து அவருடைய ஒரு மாதிரி வினோதமான அந்த குரல் அமைப்பு, அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்னா சொல்லணும். அடிப்படையில் அவர் வில்லனாக இருந்தால் கூட அதை நகைச்சுவையாக சொல்லுவார். பாகப்பிரிவினை போன்ற படங்கள்லாம் அவர் வந்து வில்லன் தான், ஆனால் அதுலேருந்து நகைச்சுவையோடு சேர்த்து சொல்லும்போது வழக்கமாக ஒரு வில்லன் பாத்திரத்தில் வர மேலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய வெறுப்பே அவர் மேலே வராது. ஏன்னா அதை நகைச்சுவை கலந்து சொல்லிடுவார். அதனால் அவருக்கு ஒரு தனி பாணியாக இருந்தது.
அவருக்கென்று ஒரு உடல் மொழி இருந்தது. மற்றவர்கள் நடிக்கும் பொழுது அவர் தன் உடலாலும் முகத்தாலும் ஏதேனும் நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டே நிற்பார். வசனங்கள் உயிர் வருவது நடிப்பால் என்பது உண்மை என்றாலும் அவர் பேசும் வசனங்களை வேறு எவர் பேசினாலும் இத்தனை சிறப்பாக அமைந்திருக்குமா என்பது சந்தேகமே. பட முதலாளிகளுக்கு பெரும் கொண்டாட்டம்தான். ஏனென்றால் எம் ஆர் ராதா நடித்தால் தனியாக காமெடி நடிகர் தேவையில்லை அல்லவா? முதலாளிக்கு காசு மிச்சமாகவே. எம் ஆர் ராதாவின் கொள்கைகளில் மாறுபட்டு நின்றவர்கள் கூட அவருடைய ரசிகர்களாகவே விசிறிகளாகவே இருந்தார்கள். அவர் அப்படிப்பட்ட புதிய பாணியை உருவாக்கி கொண்ட மாபெரும் கலைஞர். அவரை சிறந்த நகைச்சுவை நடிகர் என்றே நாம் போற்ற வேண்டும், வில்லனாக அல்ல. நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவை பற்றி கூறும் தொடரின் 11வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
இத்துடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.